பல ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு சக விமான தலைவர்களும் நானும் ஒரு பழைய விமானத்தை புதுப்பிக்க சிறு வயது கனவை நனவாக்க முடிவு செய்தோம். ஒன்று சேர்ந்து தேய்ந்து போன 1938 பைப்பர் கப் வாங்கி அதன் பழைய நிலைக்கு கொண்டு வர வேலையை தொடங்கினோம். அத்திட்டம் ஒரு அன்பின் பிரயாசம் தான். இதில் எனக்கு சிறப்பான அர்த்தம் தெரிந்தது. ஏனெனில் நான் இளைஞனாக இருந்தபோது இது போன்ற விமானத்தில் பறக்க கற்றுக்கொண்டேன். இந்த விமானம் ரைட் சகோதரர்கள் பிரபலமான தாங்கள் முதல் பயணத்தை செய்து 35 ஆண்டுகளுக்கு பின் கட்டப்பட்டது. அதை நினைப்பதே அதை வயதானாக உணர வைக்கிறது. அந்த என்ஜினுக்கு மின் இயக்க விசை இல்லை. நீங்கள் காக்பிட்டிலிருந்து என்ஜினை கட்டுப்படுத்தும் போது என்ஜின் தானாக ஓடும் வரை பலமாக சுற்றி தரையிலிருந்து யாராவது ஒருவர் புரொப்பல்லரை பிடித்து சுற்ற வேண்டும். ஒவ்வொரு இயந்திர சுழல் தொடங்கும் சந்தோஷமும் தைரியமான தருணம். வானில் வாய்ந்தவுடன் பைப்பர் கப் வேகமாக செல்ல கட்டப்படவில்லை என்பது தெளிவானது. உண்மையிலே பலமான எதிர்காற்று இருக்கும் போது நாம் நகரவே இல்லை என்பது போல் தெரிந்தது. ஜெர்மனின் அட்டோ போன மேலே எனது குமாரரும் மகனுடன் ஒன்றாக பறந்ததை நான் நினைக்கிறேன். உறுதியாக கீழே கார்கள் சௌக்கியமாக நகர்ந்து சென்றன. ஆனால் நான் இந்த சிறு விமானத்தை மிகவும் நேசித்தேன். பறப்பதின் அதிசயத்தையும் அழகையும் அனுபவிக்க இதுவே பரிபூர்ண வழி. பறத்தல் என்றால் என்ன என நீங்கள் கேட்டு உணர்ந்து முகர்ந்து சுவைத்து பார்க்கலாம். ராய் சகோதரர்கள் இவ்விதமாக இதையை தெளிவித்தார்கள். பெரிய வெள்ளை இறகுகளை சுமந்து செல்லப்பட்ட பறப்பவர்கள் மகிழ்வதற்கு சமானதம் எதுவும் இல்லை. மாறாக இந்த ஆண்டின் முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கப்பல் படை பறத்தில் செயல்விக்க குழுவின் உலக புகழ்பெற்ற ப்ளூ ஏஞ்சல்ஸ் உடன F-18 உயர் தொழில்நுட்பின் பைப்பர் ஜெட்டில் பறக்கும் ஸ்லாக்கியம் பெற்றேன். அது நினைவு பாதையும் மேலும் அதனுடன் பறப்பு போலிருந்தது. ஏனெனில் சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட இன்று வரை ஒரு விமானம் படை போர் வீரன் மாணவராக என் பயிற்சியை முடித்திருக்கிறேன். நிச்சயமாக F-18 பறைக்கு அனுபவம் பைப்பரின் அனுபவத்திலிருந்து முற்றிலும் வித்தியாசமானது. அது எனக்கு பறப்பதின் உயிரோட்டமுடைய அழைக்கக்கூடியது. அது ஏரோடைனமிக்ஸ் பிரிவில் மிக பரிபூர்ணமாக பயன்படுத்தது போல் இருந்தது. எனினும் ப்ளூ ஏஞ்சல்ஸ் சில பறப்பது உடனே எனக்கு ஜெட் போர் விமானம் நான் இருப்பது ஒரு இளைஞனாக விளையாட்டு என நினைவூட்டியது. திருப்பவும் ரைட் சகோதரர்கள் மேற்கொள்ள காட்டுகிறார், எதையும் விட அந்த உணர்ச்சி ஒரு பரிபூர்ண சமாதானம். ஒவ்வொரு நரம்பையும் மிகவும் இழக்கிற மகிழ்ச்சியுடன் இணைந்தது. கூடுதலாக பாடி ப்ளூ ஏஞ்சல்ஸ் பறப்பது தூதர்கள் உங்களை சுற்றிலும் உங்களை தாங்கிக் கொண்டிருப்பது போல் முற்றிலும் வித்தியாசமாக தெரிந்தது. இதில் எந்த பறக்கும் அனுபவத்தை நான் அதிகம் அனுபவித்தேன் என நீங்கள் என்னை கேட்டால் உங்களுக்கு சொல்ல உறுதியாக தெரியவில்லை. சுருக்கமாக சொன்னால் சில வெளிப்படையான விதங்கள் அவை மிக வித்தியாசமானவை. இருப்பினும் பிற வழிகள் அவை முற்றிலும் அப்படியே இருந்தன. பைப்பர் கப்பிலும் F-18 நான் நிகழ்ச்சிகளிலும் அழகிலையும் பறப்பதின் ஆனந்தத்தையும் உணர்ந்தேன். இரண்டிலும் பூமியின் உறுதியான கட்டுகளிலிருந்து நழுவி சிரிக்கிற வெள்ள சிறுகுகளில் வானங்களில் நடனமாட என் கவிஞன் அழைத்தான் உணர்ந்தேன். இன்றைய இக்கூட்டத்துக்கு அல்லது நாங்கள் தரித்திருக்கும் ஸ்லாக்கியம் பெற்ற ஆசிரிய உத்தவத்துக்கு அல்லது நாங்களும் மிகவும் நேசிக்கிற ஆசிரிய உத்தவ சேவைக்கு இந்த மூட்டிலும் மாறுபட்ட பறக்கும் அனுபவங்களை என்ன ஒன்று என இப்போது நீங்கள் கேட்கலாம். சகோதரரே, நமது தனிப்பட்ட ஆசிரிய உத்தவ சேவை அனுபவங்கள் முற்றிலும் வித்தியாசமான இருப்பது உண்மையே இல்லையா? ஒப்பிட சொன்னால் உங்களில் சிலர் F-18 ஜெட்டில் பறக்கிறார்கள், பிறர் பைப்பர் கப்பலில் பறக்கிறார்கள். உயர் ஆசிரியவர்கள் உதவியிலிருந்து உதவிக்காரன் குழும செயலர் வரைக்கும் அங்கு ஒவ்வொரு நிலையிலும் ஒரு ஆர்வமுடைய ஆசாரி உத்தவம் தரித்தவரால் நிரக்கப்பட்ட தொகுதிகளிலும் பிணியங்களிலும் உங்களில் சிலர் வாசிக்கிறார்கள். நான்கு நிறைப்பட்ட ஒரு தொகுதி அமைப்பில் பங்கேற்பது உங்கள் சிலாக்கியமாகும். உங்கள் பிறர் மிக்க குறைவான சபையாரும் ஆசாரி உத்தவ தரித்தவராகவும் மட்டும் இருக்கிற உலகின் பகுதிகளில் வாசிக்கிறீர்கள். செயல்பட வேண்டிய எல்லாவற்றின் அழுத்தலாலும் பழு சம்பந்தப்பட்ட நீங்கள் தனிமையை உணரலாம். உங்களுக்கு ஆசிரியத்துவ எஞ்சினை இயக்க ஈடுபாடு அநேக தனிப்பட்ட கரங்கள் தேவைப்படலாம். சில சமயங்களில் உங்கள் கிளை அல்லது தொகுதி முன்னேறவே இல்லை என தோன்றலாம். எனினும் உங்களது பொறுப்புகள் அல்லது சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் அர்ப்பணிப்புடைய ஆசாரி உத்தவ சேவையிலிருந்து வருகிற விஷயத்த ஆனந்தம் எப்போதும் இருக்கிற என நீங்கள் நானும் அறிவோம். அது பைப்பர் கப் ஆனாலும் F-80 ஆனாலும் எந்த விமானம் ஆயிருந்தாலும் நான் பறப்பதை நேசித்தேன். பைப்பர் கப்பல் இருந்தபோது நான் குறைவான வேகம் குறைந்த புகார் செய்யவில்லை என அதிக வயதான உண்மைகளை இரக்கமின்றி வெளிப்படுத்திய விமான சகாசங்களை கஷ்டம் குறித்தும் F-8 இருந்த போதும் முனக்கவில்லை. ஆம், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் பரிபூரமன்ற ஏதாவது இருக்கிறது. ஆம், புகார் செய்யக்கூடிய காரியங்களும் கண்டிப்பிடுப்பது எளிது. ஆனால் சகோதரரே, தேவகுமாரின் முறையின்படி நாம் பரிசுத்த ஆசாரி உத்தவம் தரித்தவர்கள். நமது தலைவன் மீது நாம் ஒவ்வொருவரும் கைகளை வைக்கப்பட்டுள்ளோம். நாம் தேவனின் ஆசாரி உத்தவத்தை பெற்றோம். பூமியில் அவரது ஊழியக்காரர்களாக அவரது பேரில் செயல்படும் அதிகாரமும் பொறுப்பும் நாம் கொடுக்கப்பட்டுள்ளோம். பெரிய தொகுதியானாலும் சிறிய கிளையானாலும் அனைவரின் நன்மைக்காகவும் நமது கவனிப்பில் கொடுக்கப்பட்ட அனைத்துக்காகவும் சேவை செய்வோம், ஆசீர்வதிக்கவும், எல்லாவற்றிலும் செயல்படவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இதைவிட கலி கூறத்தக்கது ஏதாவது இருக்க முடியுமா? ஆசிரிய உத்தவின் சேவையின் ஆனந்தத்தை நாம் புரிந்து கொண்டு பாராட்டி உணர்வோமாக. பறக்க எனது விருப்பம் என் முழு வாழ்வின் திசைகளும் ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் ஒரு விமானமாகிய புது உணர்வைக்கூடிய அமைதியான என் அனுபவங்களைப் போலவே இசபையின் இசபையின் அங்கத்தினராக என் அனுபவங்கள் அதிகம் ஆழமாய், அதிக ஆனந்தமாய், மிக அதிக தாராளமாய் இருந்திருக்கிறது. நான் சபை சேவையில் என்னை முழுக்க வைத்திருப்பதால் நான் தேவனின் எல்லாம் வல்ல வல்லமையும் அவரது மேன்மையான இரக்கங்களையும் உணர்ந்திருக்கிறேன். ஒரு விமானனாகி நான் விமானங்களை தொடர்ந்திருக்கிறேன். சபை அங்கத்தினாக பரலோகத்தின் தழுவுதலை உணர்ந்திருக்கிறேன். இப்போது அப்போதும் ஒவ்வொரு சமயத்திலும் காக்பிட்டில் அமர்வதை தவிர விடுகிறேன். ஆனால் சபையில் என் சகோதர சகோதரிகளுடன் சேவை செய்வது எளிதில் அதை சரி செய்வது விடுகிறது. இந்த மாபெரும் காரணம் மற்றும் பணியில் சிறு பயங்கரமாய் இருந்து வளர்கிற மகத்துவமான சமாதானத்தை அனைத்தையும் உணர ஈவதால் உலகத்துள்ள எதற்காக இதை இழக்க விரும்ப மாட்டேன். இன்று நாம் ஆசிரிய உத்தவத்தின் அகன்ற அமைப்புக்கு கட்டப்பட்டுள்ளோம். பிறரை உயர்த்தி தேவனின் ராஜ்யத்தை காட்டுகிற மகத்தான பணிக்கு நமக்குள்ள சிறந்தத்தை அர்ப்பணிக்க கர்த்தருக்கு நமது சகா மனுஷருக்கும் சேவை செய்ய இது நமது பரிசுத்தமான ஆனந்தமும் சிலாக்கியமாக உள்ளது. ஆசாரி உத்தவ தேவனின் நித்திய வல்லமை அதிகாரமாகவும் என நாம் அறிந்து புரிந்து கொள்கிறோம். இந்த விளக்கத்தை எளிதில் நாம் மனப்பாடம் செய்து சொல்வோம். எனினும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதன் முக்கிய உத்தவத்தை உண்மையிலே புரிந்து கொண்டிருக்கிறோமா? நான் திரும்பி கூறுகிறேன், ஆசாரிய உத்தவம் தேவன் நித்திய வல்லமையும் அதிகாரமாகும். இதை பற்றி சிந்தியுங்கள். ஆசாரிய உத்தவத்தின் மூலமாக தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறார். இந்த வல்லமை மூலம் மனுஷனுக்கு அழியாமையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வந்து அவர் தன் பிள்ளைகளை மீட்டு மேன்மைப்படுத்துகிறது. ஆசரியத்தின் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் விளங்கியபடியே பூமியின் சிஷ்டரிப்பின் போது சர்வ வல்லவர் தான் மகிமையை வெளிப்படுத்தி தொடங்கிய வழியிலும் இன்று வரை மனப்புத்தர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் தன் மூலம் தொடர்ந்திருக்கிறார் மற்றும் காலத்தின் முடிவில் அவரது நேசிக்கிறார் அவர் அறியப்படுத்துவார். பரலோகத்தில் உள்ள நமது சர்வ வல்லமை உள்ள தேவன் விலகி சொன்னால் அழிவுக்கேதுவான தவறு அழைத்து பரிபூர்ணம் என்ற நமக்கு ஆசரியத்துவ அதிகாரத்தை ஒப்படைத்திருக்கிறார். தன் பிள்ளைகளை இரட்சிப்பராக அவர் நாமத்தில் செயல்பட நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த வல்லமையால் சுவிசேஷத்தை பிரசாங்கிக்கவும் இரட்சிப்பின் நியாயங்களை நிரூபிக்கவும் பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை காட்டவும் உதவ நமது குடும்பங்களையும் மனுஷர்களையும் ஆசீர்வதிக்கும் சேவை செய்ய அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
And our fellow man. This is the sacred priesthood.
நாம் தரித்திருக்க இதுவே பரிசுத்த ஆசாரியத்துவம். இந்த வகப்பட்டவோ கட்டளை இடப்படவோ முடியாது. இதன் வல்லமையின் பயன்பாடு பதவியிலும் செல்வத்திலும் அல்லது சொல்வாக்கு ஏற்படுவதோ அசை ஆக்குவதோ அல்லது கட்டாயப்படுத்தவோ முடியாது. இது நாம் அனைவரின் மகத்தான பரலோக பிதாவிடமிருந்து வருகிறது. இதன் வல்லமை நீதியின் கொள்கைகளை மட்டும் கட்டுப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்படலாம். சுய நீதியே அல்ல. கிறிஸ்துவே பூமியில் அனைத்து உண்மையான ஆசீர்வாதத்துவ அதிகாரம் மற்றும் வல்லமையின் அதிகாரமானவர். இது அவரது பணி. இது உதவும் ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் நாம் அவரது பொறுப்பில் எது ஒப்படைக்கப்பட்டாலும் தாழ்மையாய் அன்பு நிறைந்தவனாய் விசுவாசம் நம்பிக்கையும் மற்றும் தயத்தாளம் கொண்டு எல்லாவற்றையும் நடுநிலையில் இல்லாவிட்டால் இப்பணியில் ஒருவரும் உதவ முடியாது. நமது சுயலாபத்துக்காக செயல்படுவதில்லை, ஆனால் பிறருக்கு சேவை செய்து உயர்த்தம் நாடுகிறோம். நாம் கட்டாயம் படுத்தி தலைமை தாங்குவதால் ஆனால் வறுப்புறுத்தி நீதிய சதந்தருடன் மேன்மையாக சாந்தமாய் மாறாது அன்பினாலுமே. அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களது பூர்வீக்கம் எதுவானாலும் அவர்களது சூழ்நிலைகள் எவ்வளவு தாழ்மையாக இருந்தாலும் தகுதியான ஆண்களுக்கு சர்வ வல்ல தேவனின் ஆசாரியத்துவம் உலகில் அருகில் இருக்கும் தூரத்தில் இருப்பவருக்கும் கிடைக்கிறது. இது பணிமில்லாமலும் உலக பிரகார விலையில்லாமலும் கிடைக்கிறது. பூர்வகால தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னதை சுருக்கி சொன்னால், தாகமாய் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் தண்ணீரிடை வரலாம், வந்து பருக பணம் தேவைப்படுவதில்லை. நித்தியமான ஆழத்தை அளக்க முடியாத இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் மித்தம் நீங்கள் தடுக்க விழுந்திருந்தாலும் கடந்த காலத்தில் தகுதி இல்லாத இருந்தாலும் தேவனின் ஆசாரியத்துவம் கிடைக்கிறது. மனம் திரும்புதலின் சுத்திகரிக்கிற களவும் அவைக்குரிய முறையால் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கலாம். நமது இரட்சகர் மீட்பர் எல்லாவற்றையும் மன்னிக்கும் அன்பின் மித்தம் நீங்கள் உங்கள் கண்களை உயர்த்தி சுத்தமாய் தகுதியாய் ஆக்கி சர்வ வல்ல தேவனாக மிக பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை தகுதியாக தாங்கியிருக்கிற தேவனின் நீதியான மற்றும் மகத்தான குமார்களாகிய விருந்தடையலாம். ஆசாரிய உத்தவத்தின் அதிசயத்திய ஸ்லாக்கத்தியம் பற்றி கொண்டு பாராட்டாதவர்களை நான் சிறிது வருத்தப்படுகிறேன். மிகத்துக்கு மேல தூரத்தில் காற்றிலே பறக்கும் போது வேர்க்கடலை பொட்டலத்தின் அளவு பற்றி முணுமுணுக்க தாங்கள் நேரத்தை செலவு செய்கிற விமானத்தில் உள்ள பயணிகளைப் போல இருக்கிறார்கள். பூர்வகால ராஜாக்கள் ஒரு முறை முயற்சி செய்ய அவர்கள் பெற்ற ஆனந்தத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றாகும். சகோதரரே, இந்த மகத்தான ஆசீர்வாதத்தை அதிகாரத்திலும் வல்லமையிலும் தாழ்மையான பங்காளர்களாக இருக்க நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். இது உண்மையிலே இதுவே நாம் கண்களை உயர்த்தி பார்த்து அடையாளம் கண்டு இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வோமாக. நீதியான அன்பான அர்ப்பணுடைய ஆசீர்வித்த சேவை மூலம் வெளிப்படத்தில் உண்மையான அர்த்தத்தை நாம் அனுபவிக்க முடியும். நான் உனது முகத்துக்கு முன்பாக போவேன், உனது வலது பரிசுத்திலும் இடது பரிசுத்திலும் நண்பரே நான் இருப்பேன் என ஆவி உங்கள் இருதயங்களிலும் உங்களை தாங்கிக் கொள்ள எனது தூதர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். ஆசாரிய உத்தவத்தின் அதிசயத்தையும் ஸ்லாகத்தையும் நாம் தழுவி கொண்டு புரிந்து கொள்வோமாக. எவ்வளவு பெரியதாக அல்லது சிறியதாகவோ இருந்தாலும் பொருட்டின்றி நமது வீடுகளில் சபை அங்கத்திலும் நாம் நிறைவேற்ற கேட்கப்பட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நேசிப்போமாக. நீதியிலும் அர்ப்பணிப்பிலும் ஆசர்வத்திலும் நாம் தொடர்ந்து வளர்வோமாக. ஆசாரி உத்தவத்தின் சேவையின் ஆனந்தத்தை நாம் காண்போமாக.
அறிவி
கீழ்ப்படிதல் மற்றும் விசுவாசத்தின் கொள்கைகளை பயன்படுத்தி இந்த சிரத்தை செய்வோமாக. அதாவது முதலாவது தேவனின் வெளிப்படத்திலே வார்த்தையில் காணப்படுகிற ஆசாரி உத்தவத்தின் கோட்பாடையும் நாம் அறிந்து உள்வாங்கிக் கொள்வோமாக. ஆசாரிய உத்தவம் செயல்படுகிற உடன்படிக்கைகளை கட்டளைகளையும் புரிந்து கொள்வது முக்கியமாகும். அடுத்தபடியாக தொடர்ந்து மரியாதையுடன் இந்த பெற்றுக்கொண்ட அறிவின்படி நாம் ஞானமாயிருந்து செயல்படுவோமாக. நாம் தேவனின் நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படித்து நமது மனங்களையும் சரீரங்களையும் ஒழுங்குபடுத்தும் போது தீர்க்கதரிசிகளால் போதிக்கப்பட்ட நீதியின் மாதிரியில் நமது செயல்களை சீர்படுத்தும் போது நாம் ஆசாரிய உத்தவ சேவையின் அனைத்தையும் அனுபவிப்போம். இறுதியாக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தை ஆழப்படுத்துவோமாக. நமது அவரது நாமத்தை எடுத்துக்கொண்டு சீஸ்துவத்தின் பாதையில் புதிதாக ஒவ்வொரு நாளும் நடக்க ஒப்புக் கொடுப்போமாக. நமது கிரியைகளை நமது விசுவாசத்தை பரிபூரப்படுத்துவதாக. சிஸ்துவத்தின் மூலம் குடும்பத்துக்காக சக மனுஷருக்கும் தேவனுக்கு ஒரே நேரத்தில் ஒரேபடியாக நாம் பரிபூர்ணமாகவோமாக. நமது முழு இருதயத்தோடு பராக்கிரமத்தோடு மனதோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தில் நாம் சேவை செய்யும் போது மகத்துவான அறிவுக்கு சமாதானத்துக்கும் ஆவிக்குரிய வரங்களுக்கும் வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. நாம் பரிசுத்த ஆசீர்வாதத்தை கனம் பண்ணும் போது தேவன் நம்மை கனம் பண்ணுவார். நாம் கடைசி நாளில் அவரது முன்பு குற்றமின்றி நிற்போம். நமது மகத்துவான பரக்கிரமானவருமான தேவனின் ஆசீர்வாதத்தின் அதிசயத்தை ஆனந்தத்தை உணர இருதயத்தையும் பார்க்க எங்கள் கண்கள் பெற்று இருப்பது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.